الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين واتقوا الله ربكم سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا
صدق الله العظيم சர்வ புகழும் புகழ்ச்சி இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரைசாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவினுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதனூடாக நாளைய மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தில் இருப்போம் என நல்லெண்ணத்தோடும் இந்த ஹுத்துபாவுடைய பிரசங்கத்தை கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவை நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் தக்குவாவோடு இதயத்தோடு வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியின் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வத்தியத்தை ஏற்றி வைக்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தும் ஸலாமும் சொல்லியதன் பின்னால் அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டாருமே சஹாபாக்கள், சாபியவுன்கள், சபவு சாபியங்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், மோமீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்திக்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா. அன்பான அல்லாஹுவை நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் சக்திக்கு உட்பட்டவாறு பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் நாளைய மறுமையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா முத்தகீனுடைய பட்டியலையும் அனைவரையும் சேர்த்துக் கொள்ளுமாறு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறேன். அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செய்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு புனிதமான மார்க்கம் தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை தந்திருக்கிறான். தீனுல் இஸ்லாம் மார்க்கத்திலே எல்லா பகுதிகளிலும் எங்களுக்கு வழிகாட்டல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய ஹுத்துபாவிலே உங்களோடு நாம் பேச இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு தலைப்பு அத்தஹாரா, சுத்தம் சம்பந்தமான தலைப்பு. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எம் எல்லோருக்கும் இருக்க வேண்டிய ஒரு அம்சம் சுத்தம். ஒரு முஸ்லிமுடைய வாழ்விலே வெளிப்பட வேண்டிய அம்சம் சுத்தம். ஒரு முஸ்லிம் எப்போதும் சுத்தமானவனாக தூய்மையானவனாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய வாழ்விலே தூய்மை வெளிப்பட வேண்டும். இந்த உலகத்திலே தூய்மையாக வாழ்வதற்குத்தான் இந்த உலகத்திலே இடம் இருப்பதை போல நாளைய மறுமையிலே அல்லாஹ்விடத்திலும் யாரெல்லாம் தூய்மையானவர்களாக வருகின்றார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் நாளைய மறுமையிலே நிம்மதியை கொடுக்கிறான். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது நாளைய மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே வரக்கூடிய மக்களுடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கின்றான். யாருடைய உள்ளம் இரேச்சமான உள்ளமாக நாளைய மறுமையில அல்லாஹ்விடத்துல வருமோ அந்த உள்ளத்துக்கு தான் சுவர்க்கம் அந்த உள்ளத்துக்குத்தான் நாளைய மறுமையிலே நிம்மதி என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பிய நோக்கமும் தஸ்கியா, எங்களை சுத்தப்படுத்துவதற்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகையுடைய நோக்கத்தை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே விளங்கப்படுத்துகின்ற போது லியுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், இந்த உம்மத்தை தூய்மைப்படுத்துவதற்காக, இந்த உம்மத்திலே தூய்மை வெளிப்பட வேண்டுவதற்காக, அவருடைய அகமும் புறமும் உள்ளும் வெளியும் சுத்தமாக இருக்க வேண்டுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான் என்பதை பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான். அது மாத்திரமல்ல, அந்த மக்களுக்கு அல்லாஹ் அந்த நபியின் மூலமாக குர்ஆனையும் குர்ஆனுடைய விளக்கங்களையும் கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் நபியுடைய வருகையை விளங்கப்படுத்துகின்றான். அன்பான அல்லாஹ்வின் நபியார்களே, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகையுடைய நோக்கம் தஸ்கியா, இந்த மக்களை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டார்கள். சுத்தம் என்று சொல்கின்ற போது அதை இரண்டு வகையாக நோக்கலாம். ஒன்று உள் சுத்தம், இன்னொன்று வெளி சுத்தம். கண்ணியமானவர்களே, ஒரு முஸ்லிமுடைய அகமும் புறமும் எப்போது சுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி சுத்தமாக இல்லை என்றால் அல்லாஹ் எங்களை கபூல் செய்ய மாட்டான். அன்பான அல்லாஹ்வுடையார்களே, எந்த இபாதத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த இபாதத்துக்கு சுத்தம் அவசியம். ஃபிக்ஹ் கலையுடைய கிதாபுகளை எடுத்து பாருங்கள், அதுல முதலாவது பாடம் ஃபிக்ஹ் கலையுடைய நூல்களை எடுத்து பாருங்கள், அதுல முதலாவது பாடம் தொழுகை அல்ல, முதலாவது பாடம் நோன்பு அல்ல, முதலாவது பாடம் ஹஜ் அல்ல, முதலாவது பாடம் கிதாபு தஹாரா, சுத்தத்துடைய பாடம். சுத்தத்துக்கு பின்னாலதான் தொழுகை, சுத்தத்துக்கு பின்னாலதான் நோன்பு, சுத்தத்துக்கு பின்னாலதான் ஹஜ்ஜி. கண்ணியமானவர்களே, சுத்தம் இல்லாமல் ஒரு மனிதன் தொழுதானுடைய தொழுகை கபூலாகாது. சுத்தம் இல்லாமல் ஒரு மனிதன் அசுத்தமாக பொருட்களை தேடி ஹஜ் செய்தால் அந்த ஹஜ்ஜிக்கு நன்மை கிடையாது. அன்பானவர்களே, ஒரு மனிதன் ஹராமான உழைப்பிலே உழைத்து நோம்பு பிடித்தால் அந்த நோம்புக்கு பலன் கிடையாது. அதே போல ஃபிக்ஹுடைய நூல்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் அதிலே முதலாவது பாடம் கிதாபு தஹாரா, சுத்தத்துடைய பாடம். சுத்தத்துக்கு பின்னாலதான் ஏனைய இபாதத்துகளை பார்க்கலாம். எனவே அன்பானவர்களே, சுத்தம் என்று வருகின்ற போது அதை இரண்டு வகையாக நோக்கலாம். ஒன்று அகச்சுத்தம், இன்னொன்று புறச்சுத்தம். அகம் என்பது உள்ளம், ஆன்மா எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் தமிழிலே ஒரு பழமொழியிலே சொல்வார்கள், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். உள்ளம் எவ்வளவு தூய்மையா இருக்குதோ அந்த மக்களுடைய முகம் பிரகாசமாக இருக்கும். இன்றைக்கு நிறைய மக்கள் சமூகத்துல நாங்க பார்க்கிறோம், பெருநாள் வருகின்ற போதும் ஏனைய காலங்களில் சலாம் சொல்றோம். கண்ணியமானவர்களே, அது வெறுமனே கையும் கையும் ஒன்று சேர்ந்து போகிறது, உடம்பும் உடம்பும் ஒன்று சேர்ந்து போகிறது. ஆனால் எங்களுடைய உள்ளங்கள் ஒன்று சேரவில்லை, எங்களுடைய கல்புகள் உள்ளம் சேர ஒன்று சேரவில்லை, கல்விலே பொறாமை இருக்கிறது. கண்ணியமானவர்களின் அமல்கள் எல்லாம் உடத்திலே கபூலாகாது. எனவே முதலாவது வகையான சுத்தம், எங்களுடைய உள்ளம் எங்களுடைய அகம் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இது மிக முக்கியமான ஒரு அம்சம். எங்களுடைய உள்ளத்துல பொறாமை இருக்கக்கூடாது. பொறாமை பிரிவினைக்கு அடிப்பினை காரணம், பொறாமை பிரிவினைக்கு அடிப்படை காரணம். இந்த உலகத்தில் இடம்பெற்ற முதலாவது பாவம் பொறாமையின் விளைவுதான். ஹாபில் ஹாபிலை கொலை செய்தது பொறாமையினால். ஒரு பிள்ளை மீது இரண்டு பேரும் ஆசை கொண்டு ஒரு பிள்ளை அடைந்து கொண்டிருக்க அவன் ஹாபில் தன்னுடைய உற்ற சகோதரனை கொலை செய்கிறான். கண்ணியமானவர்களே, உடன்பிறந்த சகோதரிகள் பொறாமையின் விளைவாக யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை கிணற்றிலே கொண்டு வந்து போடுகின்றார்கள். சைத்தான் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை ஆதம் அலி இஸ்லாம் சுவர்க்கத்திலே இருப்பதை. அதனால் சைத்தானுடைய பொறாமையின் விளைவு ஆதம் அலி இஸ்லாம் சுவர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, மலக்குமாரோடு இருந்த சைத்தான் பிரித்தெடுக்கப்பட்டான் பொறாமையினால். எனவே அன்பானவர்களே, பொறாமை இருக்குது, சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. ஒரே வயிற்றே இருந்து வந்த குழந்தைகள் கூட சகோதரத்துவங்களை கூட பார்க்காதே, இனங்களை கூட பார்க்காதே, மார்க்கத்தை கூட பார்க்காதே, ஊரை கூட பார்க்காதே, அந்த அளவுக்கு பொறாமை இருக்கிறது சமூகத்திலே. பொறாமை உள்ள மக்களுக்கு இரவிலே தூக்கமும் போகாது. பிறர் நல்லா இருப்பதை பார்த்து இவருடைய தூக்கத்தை இவர் இல்லமாக்கிக் கொள்கிறார். அன்பானவர்களே, இதை சொல்ல வருகின்றார், ஒவ்வொரு மனுடைய உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளம் சுத்தமாக இல்லை என்றால் அவர்கள் செய்யக்கூடிய எந்த அமலும் அல்லாஹ்விடத்திலே பிரயோஜனம் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்துல பொறாமை இருக்குமோ அவர்கள் செய்யக்கூடிய அமல், அவர்கள் செய்யக்கூடிய அமல் 10-20 வருடம் செய்த அமல்கள் எல்லாம் அதாவது நெருப்பிலே போட்ட விறகை போல சாம்பல் ஆகிவிடும். நெருப்பிலே விறகை போட்டு நாங்கள் நெருப்பை போய் பார்த்தால் அது சாம்பலாக இருக்கும். நெருப்பிலே போட்டது விறகா, கொல்லியா, பலகையா, மரமா என்று தேடிக்கொள்ள இயலாம, முகவரி தேடிக்கொள்ள இயலாம, மூல பொருளை தேடிக்கொள்ள இயலாம, அது சாம்பலாகி போயிருக்கும். அதை போல நிறைய இபாதத் செய்திருப்போம், அந்த இபாதத் எல்லாம் சாம்பலாகி போய்விடும். இதனால் உள்ளத்திலே உள்ள பொறாமையினால். எனவே அன்பானவர்களே, பொறாமை என்பது சாதாரணமான விடயம் அல்ல. முதலாவது அம்சம், உங்களுடைய உள்ளம் பொறாமையில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளம் சுத்தமாக இருந்தால் தான் ஏனைய விவகாரங்கள் எல்லாம் நன்றாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உள்ளத்திலே உங்களுடைய உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது சீராக இருந்தால் ஏனைய எல்லா விடயங்களும் சீராக இருக்கும். அது சீர்கட்டு போனால் ஏனைய எல்லா விடயங்களும் சீர்கட்டதாகிவிடும். அல்லாஹ்வு சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே பல சத்தியங்களுக்கு அப்பால் ஒரு வெற்றியையும் ஒரு தோல்வியையும் சொல்கிறான். அது என்ன வெற்றி? அது உள்ளத்துடைய வெற்றி. அது என்ன தோல்வி? உள்ளத்துடைய தோல்வி. நப்சின் மீதும் அந்த நப்சை செவ்வையாக்கி அல்லாஹ் மீது சத்தியமாக அந்த அல்லாஹ் தான் அந்த நப்சுக்கு அந்த ஆன்மாவுக்கு நல்லதை நல்லதாக கெட்டதை கெட்டதாக பாவமாக அறியக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான். நாங்கள் யாருமே தானாக கற்றுக்கொள்ள இல்ல, அல்லாஹ் தான் கற்றுத்தந்தான். மனிதனுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு பிள்ளை கிடைத்து விட்டால் அந்த பிள்ளைக்கு தாயுடைய மடியிலே அந்த வாயை கொண்டு வைக்க வேண்டும் ஆகாரத்தை எடுத்துக்கொள்வதற்கு. ஆனா ஏனைய மிருகங்கள் அப்படி அல்ல. அதே போல மனிதனுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான், இது நன்மை இது தீமை, இந்த பாதையால போனா சுவர்க்கம் போகலாம், இந்த பாதை நரகத்துடைய பாதை என்பதை அல்லாஹ் கற்றுக் கொடுத்து விட்டு கண்ணியமானவர்களே, ஒரு வெற்றியையும் ஒரு தோல்வியும் அல்லாஹ் சொல்றான். யார் இந்த ஆன்மாவை இந்த உள்ளத்தை இந்த அகத்தை சுத்தமாக வைத்தார்களோ தூய்மையாக வைத்தார்களோ அவர்கள் திறனாக வெட்டி வெட்டு விட்டார்கள். யார் இந்த ஆன்மாவை பாவத்தில் புதைத்து விட்டார்களோ, யார் இந்த ஆன்மாவை பாவத்தில் கழிச்சிட்டார்களோ, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நஷ்டம்தான், கை சேதம்தான் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே பல சத்தியங்களுக்கு அப்பால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பானவர்களே, எனவே முதலாவது வகை சுத்தம் நம்முடைய உள்ளம், எங்களுடைய அகம், எங்களுடைய உள்ளம் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். இரண்டாவது வகையான சுத்தம் வெளிச்சுத்தம். வெளிச்சுத்தம் என்று சொல்கின்ற போது அதை மூன்று வகையாக நோக்கலாம். எங்களுடைய உடம்பு, எங்களுடைய ஆடை, நாங்கள் வாழக்கூடிய இடங்கள், இந்த மூன்றும் சுத்தமாக இருக்க வேண்டும். இதில் முதலாவது பகுதி எங்களுடைய உடம்பு சுத்தமாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, குளிப்பு வாஜிபானவர்களாக இருந்தால் அவசரமாக குளித்து சுத்தமாகிக் கொள்ள வேண்டும். நீங்க ஜுனுபாலியாக இருந்தால் அவசரமாக குளிச்சு துப்புரவாகிக் கொள்ளுங்கள். எந்த அளவுண்டா பிக்கு கலையில் எடுத்துக்கொண்டா, பிக்கு கலை நூக்கல்ல வெள்ளிக்கிழமை நாளில் குளிப்பது சம்பந்தமான மசாலா வருகின்ற போது சில மதுகபுகள்ல வெள்ளிக்கிழமை நாளில் குளிப்பது வாஜிப் என்பதாக இருக்கிறார். அந்த அளவு இஸ்லாத்துல சுத்தம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, குளிப்பு வாஜிபானவா இருந்தால் குளித்து உடம்பை சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக உது வாஜிபானவராக இருந்தால், சிறு துளக்கு ஏற்பட்டிருந்தால் உது எடுத்து எங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிம் வாழ்விலே குறைந்தது ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் அவன் உழவு எடுத்து சுத்தமாகிக் கொள்ள வேண்டும். தூங்குவதற்கு முன்னால் உழவு எடுத்துக் கொள்ள வேண்டும். பயணங்கள் செய்கின்ற போது உழவு எடுத்துக் கொள்ள வேண்டும். ஹராம்கள் இடம்பெறாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அந்த உழு என்ற இபாதத் பயன்படுத்தப்படுகிறது. அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, உழு இருக்கிறதே அது ஒரு சுத்தம் மாத்திரமல்ல, அது ஒரு தௌபா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழு செய்ததுக்கு பின்னால் ஒரு துவா கேட்பார். அந்த துவாவில் வரக்கூடிய ஒரு வாசகம் சுருக்கமாக சொல்கின்றேன். அல்லாஹும்மா ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன். யா அல்லாஹ், உன்னை தௌபா செய்த பட்டியலில் என்ன சேர்த்துக்கொள், சுத்தமானவர பட்டியலில் என்ன சேர்த்துக்கொள். எனவே உழு என்பது ஒரு தௌபா, உழு என்பது ஒரு சுத்தம். உழு செய்கிறோம், அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் தவல்லா ஹாகதா உஃபிர லஹு மா தக்கதம மின் ஜம்பி. யார் நான் உதறுகிறத போல உதறுகிறாங்களோ அவங்களுடைய சிறு பாவங்களை எல்லாம், முன் சென்ற சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உலுடைய உறுப்புகள் படக்கூடிய இடங்கள்ல அந்த உறுப்புகளால் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் அந்த தண்ணி விழுகின்ற போதும் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம். நாளைய மறுமையில அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்க மிக முக்கியமான சிறப்பம்சம், ஆரம்ப மனிதர் முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு இறுதி மனிதர் வரைக்கும் இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் நாளைய மஹ்ஷர் மைதானத்தில் எழுப்பாட்டப்படுவார். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு என்னண்டா, கண்ணியமானவர்களே, உதுவின் பிரகாசமாக உதுவின் அந்த இபாதத்தால அவருடைய உதவுடைய உறுப்புகள் எல்லாம் பல பழக்கக்கூடியதாக மினுங்கக்கூடியதாக அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் முக்கியமான ஒரு சிறப்பாக கொடுத்திருக்கிறார். ஏனைய உம்மத்தெல்லாம் பார்த்து பொறாமைப்படுகின்ற அளவுக்கு அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு மிக முக்கியமான ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறார். எனவே அன்பானவர்களே, உது என்ற இபாதத்தை யாரும் விட்டுவிடாது. உது ஒவ்வொரு நாளும் உதுவோடு இருந்து கொள்ளுங்கள். ஒரு முஸ்லீம் உழு இல்லாமல் இருக்க முடியாது. எல்லா நிலைமையிலும் அவன் உழுவோடு தான் இருப்பான். எனவே குளிப்பு வாஜிபானவாக இருந்தால் குளித்து சுத்தமாக கொள்ள வேண்டும். அதாவது உழுவு வாஜிபானவாக இருந்தால் உழுவு எடுத்து நாங்கள் சுத்தமாக கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, எங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சுத்தம் தான் பற்சுத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டம் என்பதனால, எனது உம்மத்துக்கு சிரமம் என்பதனால மிஸ்வாக் செய்வதை கடமையாக்க இல்லை. எனது உம்மத்துக்கு கஷ்டம் இல்லாம இருந்திருந்தா ஒவ்வொரு தொழுகையிலையும் மிஸ்வாக் செய்வதை, பற்சுத்தம் செய்வதை வாஜிபாக்கியிருப்பேன், கட்டாயமாக்கியிருப்பேன் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பானவர்களே, பற்சுத்தம் இருக்குதே இஸ்லாத்துல மிக முக்கியமான ஒரு அம்சம். இன்றைக்கு நிறைய நோய்களுக்கு காரணம், நிறைய பேர் பல் சிறிய காலத்திலே விழுவதற்கு காரணம், பற்களுனா நிறைய நோய்கள் வருவதற்கு காரணம் நாங்கள் பற்சுத்தம் செய்யாமையினால், மிஸ்வாக் செய்யாமையினால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிஸ்வாக் செய்யுங்கள், நீங்கள் பல் துலக்குங்கள், இதனூடாக அல்லாஹுடைய திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். அது மாத்திரமல்ல, அல்லாஹுடைய திருப்தி மாத்திரமல்ல, உங்களுடைய வாய் சுத்தமாகும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு வந்தால் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தால் என்ன முதலாவது செய்வார்கள் என்று ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை கேட்ட போது ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தால் மிஸ்வாக் செய்வார்கள், தன் மனைவியோடு கதைப்பதற்கு முன்னால் மிஸ்வாக் செய்வார்கள். கண்ணியமானவர்களே, மிஸ்வாக் செய்கின்ற போது அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய ரிலா கிடைக்கிறது. அல்லாஹ் சந்தோஷப்பட்டு விட்டால் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள், மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், எங்களுடைய பெற்றோராக இருக்கலாம், அவர்கள் எல்லாம் சந்தோஷப்படுவார்கள். எதனால், இந்த மிஸ்வாக்கினால். அது மாத்திரமல்ல, கண்ணியமானவர்களே, எங்கட பரிசுத்தம் அப்படியே சுத்தமாக்கப்படுகிறது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த மிஸ்வாக்கை, இந்த பரிசுத்தம் செய்வதை யாரும் விட்டுவிடாதீர்கள், இதையும் பேடிக் கொள்ளுங்கள். அடுத்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுடைய உடம்பை சுத்தப்படுத்துகின்ற அம்சங்களிலே இயற்கை மரபுகள் ஐந்து என்று சொன்னார்கள். அதிலே ஒன்று ஹஸ்னா செய்வது, கண்ணியமானவர்களே, ஹசனா என்பது ஒரு சுன்னா, ஆண்களுக்கும் இருக்குது பெண்களுக்கும் இருக்குது. ஆண்களுடைய ஹசனா கண்ணியமானவர்களே நிறைய நோய்கள் இருந்து ஆண்களை பாதுகாக்கிறது. பெண்களுடைய ஹசனா பெண்களுடைய ஆசையை உணர்வை ஒரு கட்டுப்பாடோடு வைக்க உதவுகின்றது. அந்த உறுப்பை அதிகமாக நீக்கிவிட்டால் உணர்வே இல்லாமல் போய்விடும். நீக்காமல் விட்டுவிட்டால் உணர்வுகள் கூடிவிடும். அதனால் அதை அளவோடு செய்து கொள்கின்ற போது பெண்களுடைய அந்த ஆசை கட்டுப்படுத்தப்படுகிறது. எனவே கண்ணியமானவர்களே, அவருடைய ஆசை ஒரு அளவிலே வைக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதல் தக்கல் ஹிஸானானி ஃபக்கது வஜபல் உஸுல், ஹஸ்னா செய்த இரண்டும் சந்தித்துக் கொண்டால் குளிப்பு வாஜிப் என்று சொன்னார். இதனூடாக எதை விளங்குகின்றோம்? ஹஸ்னா செய்த இரண்டும் என்றால் பெண்களும் ஹஸ்னா செய்திருக்கிறார்கள். மதீனாவிலே ஹஸ்னா செய்யக்கூடிய பெண்கள் நிறைய இருந்திருக்கிறார்கள், வரலாறுகளை படிக்க முடிகிறது. எனவே கண்ணியமானவர்களே, எதை சொல்லவர்கள் என்றால் அது ஒரு விரிவான தலைப்பு, அது தனியே பேசலாம். ஆனால் அது அல்ல தலைப்பு. நான் அது சுத்தம் என்ற வகையிலே ஹஸ்னா என்பது ஆண்களுக்கும் இருக்கிறது பெண்களுக்கும் இருக்கிறது என்று சொல்ல வந்தேன். இரண்டாவது விடயம், கண்ணியமானவர், இயற்கை மரப்புகள்ல எங்களுடைய மருமாத்தான முடிகளை அகற்றுவதை. மூன்றாவதாக அக்குள் முடிகளை அகற்றுவதை. நாலாவதாக மீசையை கத்தரிப்பது. ஐந்தாவதாக நகங்களை வெட்டுவது. இந்த ஐந்திலே முதலாவது சொன்ன ஹஸ்னா வாழ்க்கையில ஒரு முறை. ஏனைய நான்கு விடயங்கள், நாலாவது நான்கு விடயங்கள் சொன்னேன். அதாவது மர்மஸ்தான முடிகளை களைவது, அக்குள் முடிகளை களைவது, நகங்களை வெட்டுவது, மீசையை கத்தரிப்பது. இந்த நான்கும் 40 நாளைக்கு மேல விட்டு வைக்கக்கூடாது, அதற்குள்ள செய்து கொள்ள வேண்டும். நகங்களை பொறுத்த வகையிலே வாராந்த வெட்டி கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இப்படி சுத்தங்களை பேணிக் கொள்கின்ற போதும் எங்களுடைய உடம்பு பரிசுத்தமாகிறது. நிறைய நோய்கள் இருந்து கிருமிகள் இருந்து நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம். எனவே கண்ணியமானவர்களே, இதற்குள்ளேயும் பேச வேண்டிய நிறைய தலைப்பு இருக்கிறது, நேரம் போதாமையினால் சுருக்கமாக அதை முடித்துக் கூறுகிறேன். அடுத்த இரண்டாவது வகை, அந்த இரண்டாவது வகை சுத்தத்திலே முதலாவது எங்களுடைய உடம்பை சுத்தமாக வைப்பது. சிறுநீர் கழித்து விட்டால் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவுக்கு முன்னால், ஒரு கபராலிக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகின்ற போது இரண்டு கபராளிகள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து, இந்த இரண்டு கபராளிகளும் வேதனை செய்யப்படுகிறார்கள். நாங்கள் நினைக்கிறோம் சாதாரண பெரும்பாவம் செய்தவர்கள் என்று, ஆனால் உண்மையிலே இப்படிப்பட்டவர்கள் இந்த கபராளிகள் இருவர்களும். நாங்கள் பெரும்பாவம் என்று நினைக்காவிட்டாலும் இஸ்லாத்திலே பாரதூரமான ஒன்று, இஸ்லாத்திலே செய்ய வேண்டிய ஒன்று, அதை செய்யாததால், அசுத்தமாக்கியதால், இரண்டு காரியங்களை அசுத்தமாக்கியதால் இவர்கள் கபரிலே வேதனை கொடுக்கப்படுகிறது. அதிலே ஒருவர் தன்னுடைய நாவினால் கோல் சொல்லி திரிந்தவர், இந்த நாவினால் அசுத்தமான வேலையை செய்தவர், நாவினால் நல்லதை பேசாதவர், நாவினால் அருவறுப்பானதை பேசியவர், அதன் மூடாக கபரிலே அவருக்கு வேதனை கொடுக்கப்படுகிறது. அவர் அசுத்தமாக இருந்தார் இந்த நாவினூடாக. இரண்டாவது ஒரு மனிதருக்கு வேதனை கொடுக்கப்படுகிறது. இதனால் அந்த மனிதன் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாத காரணத்தினால். கண்ணியமானவர்களே, இந்த இரண்டு காரணங்களாலும் இரண்டு கபராளிகளுக்கு கபரிலே வேதனை கொடுக்கப்படுகிறது என்றால் சாதாரணமான ஒரு விடயமல்ல. சுத்தம் கபரிலே உள்ள வேதனையிலிருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி சுத்தமாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கொல்லி நோய்கள் இருந்து எங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி சுத்தமாக இருந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, இரண்டாவது பகுதியிலே முதலாவது எங்களுடைய உடம்பு சுத்தம், இதை முதலாவதாக பேணிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய உடல் சுத்தம். இரண்டாவதாக உடுக்கக்கூடிய ஆடை. கண்ணியமானவர்களே, எங்களுடைய ஆடை எப்போது சுத்தமாக இருக்க வேண்டும்? அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், வஸியாபக ஃபதஹிர், நபியே நாயகமே உங்களுடைய ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, ஆடை சுத்தம் என்பது பொது ஆடை உடுப்பது மாத்திரமல்ல ஆடை சுத்தம். ஒட்டு போட்ட ஆடைகளாக இருந்தாலும்
அந்த ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு சமூகத்துல நிறைய மக்களை நாங்க பார்க்கிறோம், உள்ளத்துல பொறாமை, உள்ளத்துல குரோதம், வெளியில அழகா இருக்கிறார், அழகான உடுப்பு, மனத்துக்கு குறையில்ல, கிரீமுக்கு குறையில்ல, பவுடருக்கு குறையில்ல, அத்தர் குரோன் அதை கொண்டுக்குமே குறையில்ல. கண்ணியமானவர்களே, உள்ளம் கெட்டு போனா வெளி எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் வேலையில். எனவே முதலாவது உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும், அதற்கு பின்னாலதான் எங்களுடைய வெளிவகாரங்கள் எல்லாம் நன்றாக இருக்கும். எனவே வெளியிலே நாங்கள் உலகத்துக்கு நடிப்போம், இந்த உள்ளத்திலே உள்ளதை அறியக்கூடியவன் முகல்லிப் அல்லாஹ், கல்விகளை புரட்டக்கூடியவன் அல்லாஹ், கல்விகளின் சொந்தக்காரன் அல்லாஹ். கணவனும் மனைவி வாழுவார்கள், அந்த மனைவி கணவனுக்கு ஆகாரம் கொடுப்பதை போன்று நடிப்பாள், ஆனால் அந்த ஆகாரத்திலே நஞ்சை போட்டு கொடுத்து விடுவார். நஞ்சி போடுவார் என்று தெரிஞ்சிருந்தால் கணவன் சாப்பிட மாட்டார், ஆனால் அதை அறிந்தவன் அல்லாஹ். ஒன்றாக இருக்கிறார்கள் நண்பர்கள், வாருங்கள் ஒரு கடைக்கு சாப்பிட போவோம் என்று கூட்டிக் கொண்டு போகிறார், அதுதான் அவருடைய கடைசி சாப்பாடு, அதை கொடுத்து விட்டு நண்பனை கொண்டு விடுகிறார். நண்பனுக்கு தெரியாது என்னுடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்று, வெளி நடிப்பை பார்த்து ஏமாந்து விடுகிறார். அன்பானவர்களே, எனவே உள்ளத்தில் இருக்கின்ற அத்தனையும் அறிந்தவன் அல்லாஹ். எதை சொல்லவர்கள் என்றால், உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும், அதற்கு பின்னால் தான் வெளிகள் சுத்தமாக இருக்க வேண்டும். எனவே எங்களுடைய ஆடை எப்போது சுத்தமாக இருக்க வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் மனமானவன், அல்லாஹ் அழகானவன், அல்லாஹ் அழகைத்தான் விரும்புகிறான், அல்லாஹ் தூய்மையைத்தான் விரும்புகிறான். எனவே நீங்கள் கடன் பற்றி விலை கூடின தொகையிலே ஆடை எடுத்து நீங்கள் அந்த அழகை காட்டுவதை விடவும், கிழிந்த ஆடைகளாக இருந்தாலும், ஒட்டு போட்ட ஆடைகளாக இருந்தாலும், ஹலாலாக வேர்வை சேர்ந்து உழைத்த ஆடை, கண்ணியமானவர்களே இதுதான் மனமான ஆடை, இதுதான் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஆடை. எனவே கண்ணியமானவர்களே, எனவே எங்களுடைய தோற்றங்கள் இப்படி இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விரும்புவதும் இப்படிப்பட்ட மக்களைத்தான். இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். நிச்சயமாக அல்லாஹ் தௌபா செய்யக்கூடிய மக்களையும் சுத்தமாக இருக்கக்கூடியவர்களையும் அல்லாஹ் விரும்புகிறான் என்பதாக பரிசுத்த அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே அன்பானவர்களே, இரண்டாவது வகையான சுத்தம் உங்களுடைய ஆடை உடுக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய உடுப்பு, இந்த ஆடைகள் சுத்தமாக இருக்க வேண்டும். பெண்களுடைய ஆடையை பொறுத்தவர்களே, இறுக்கமான ஆடை உடுக்கக்கூடாது, மனம் பூசப்பட்ட ஆடை உடுக்கக்கூடாது, ஆண்களுக்கு ஒப்பாக ஆடை உடுக்கக்கூடாது, அந்நியர்களுக்கு ஒப்பாக ஆடை உடுக்கக்கூடாது, எங்களுடைய அழகை வெற்றி காட்டக்கூடிய ஆடைகள் அணியக்கூடாது, அரை குறை ஆடைகள் அணியக்கூடாது. கண்ணியமானவர்களே, இந்த வகையிலே பெண்களுடைய ஆடை இருக்க வேண்டும். ஆண்களுடைய ஆடை பொறுத்த வகையிலே கரண்டை காலைக்கு கீழே ஆடை செல்லக்கூடாது, அந்நியர்களுக்கு ஒப்பாக ஆடை இருக்கக்கூடாது. அதே போன்று ஆண்களுடைய ஆடையை பொறுத்த வகையிலே இன்னும் ஔரத்தை காட்டக்கூடிய வகையிலே ஆடை இருக்கக்கூடாது. அழகான ஆடை சுஜூது ருக்கு செய்ய முடியாது, எங்களுடைய மறைக்க வேண்டிய பகுதிகளையும் வெளியாகின்ற அளவுக்கு சிலருடைய ஆடை இருக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே இப்படி யாரும் ஆடை உடுக்கக்கூடாது. ஆடை என்று வருகின்ற போது அரைகுறை ஆடை அசுத்தம், அசுத்தமான ஆடையினால்தான் சமூகத்தில் நிறைய பிரச்சனை. இன்னைக்கு சொல்லுவார்கள், அரைகுறை ஆடை அணிவதுதான் நாகரீகம் என்று ஒரு சமுதாயம் சொல்லுகின்றார்கள். அரைகுறை ஆடை அணிவதுதான் நாகரிகமாக இருந்தால் நாய்கள் எந்த ஆடையுமே அணிவதில்லை, நாகரிகத்தின் உச்சகட்டத்திலே நாய்கள் இருக்கும். எனவே அரைகுறை ஆடை என்பது நாகரிகம் அல்ல. பெண்களுடைய ஆடை மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைப்பது, அதுதான் பெண்களுக்குரிய பாதுகாப்பாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, அரைகுறை ஆடையினால்தான் இந்த சமூகத்திலே பாரிய விளைவுகள், பாரிய பாவங்கள் இடம்பெறுகிறது. எனவே அன்பானவர்களே, ஆடை எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். அடுத்து மூணாவது மிக முக்கியமான ஒரு பகுதி எங்களுடைய இடம். இடம் என்று சொல்கின்ற போது சிலர் நினைக்கிறார்கள் நாங்கள் வாழக்கூடிய வீடு மட்டும்தான் என்று. கண்ணியமானவர்களை, அப்படி யாரும் நினைக்க வேண்டாம், அது ஒரு சுயநலவாதி. நாம் எல்லாரும் ஒரு பொதுநலவாதியாக இருக்க வேண்டும். ஒரு அந்நியவருக்கும் நாம் நலவைத்தான் ஆட வேண்டும், முஸ்லீம்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, எனவே மூன்றாவது வகை இடச்சுத்தம் என்று சொல்கின்ற போது, நாங்கள் வாழக்கூடிய வீடு, நாங்கள் வாழக்கூடிய குளிர்க்கக்கூடிய அந்த தோட்டம், நாங்கள் வாழக்கூடிய கிராமம், நாங்கள் பயணம் செய்யக்கூடிய தெரு, நாங்கள் படிக்கின்ற பாடசாலை, நாங்கள் சொல்கின்ற மஸ்ஜித், எங்களுக்கு சுகாதாரம் அளிக்கின்ற வைத்தியசாலை, எங்களுக்கு இன்னொரு என்ன சலுகைகள் வழங்குகின்ற பல கல்வி கூடங்கள், இது எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, சாதாரணமாக சில மனிதர்கள் நினைக்கிறார்கள், எங்களுடைய வீடும் நாங்களும் எங்களுடைய உடுப்பும் சுத்தமாக இருந்து விட்டால் நாங்கள் சுவர்க்கம் சென்று விடுவோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அத்தஹூரு சத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானின் பாதி என்று சொன்னார்கள். ஈமானின் அரைவாசி அல்லாஹுவை, மலக்குமாரை, ரசூல்மாரை, மறுமையை, குர்ஆனை, வேதங்களை நம்புவது ஒரு பகுதி. இன்னும் ஒரு பகுதி சுத்தத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். இன்னும் ஒரு பகுதி இஸ்லாம் சுத்தத்திலே வைத்திருக்கிறது. எனவே நாம் ஈமானின் பாதியை இழக்கும் நிலையில் இருக்கின்றோமா, ஈர்க்கும் நிலையில் இருக்கின்றோமா என்பதை ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, எங்களுடைய வீட்டுக்கு வந்தால் தெரியும் எங்களுடைய சுத்தம், எங்களுடைய பாதையை பார்த்தால் தெரியும் எங்களுடைய சுத்தம், எங்களுடைய பள்ளியை பார்த்தால் தெரியும் எங்களுடைய சுத்தம். எனவே கண்ணியமானவர்களே, இன்று எம்மிலே அநேகமானவர்கள் சூழலை, இடத்தை, வீட்டை, பள்ளியை, மதரசாவை அசுத்தப்படுத்துவதை பாவம் என்று கூட கருதுவதில்லை. அண்மையிலே ஒரு பள்ளியை சுத்தப்படுத்துகின்ற போது, சுத்தப்படுத்துகின்ற ஒருவர் சொன்ன செய்தி, ஒரு பள்ளி உள்ளே இருந்து கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட குச்சிகள், பற்களுடைய இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கக்கூடிய குச்சிகள் பள்ளியிலே தொழக்கூடிய அந்த பாய்க்கு கீழே இருந்து எடுத்ததாக கவலையோடு சொன்னார். கண்ணியமானவர்களே, எங்களை சுத்தப்படுத்த வந்து சுத்தமாக்க வேண்டிய பகுதியை அசுத்தப்படுத்தி விட்டு போகிறோம் என்றால் நாங்கள் சுத்தமாகவில்லை, நாங்கள் அசுத்தமாகிறோம். சுத்தமாக வைக்க வேண்டிய பகுதியையும் நாங்கள் அசுத்தப்படுத்துகின்றோம். கண்ணியமானவர்களே, எனவே எப்போது நாம் சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த நாட்டில் நிறைய வளங்கள் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான், அந்த வளங்களை பாதுகாக்க வேண்டும். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் இந்த நாட்டிலே உள்ள நீர்வீழ்ச்சிகள், வளங்கள், தோட்டம், துறவுகள், பாதைகள், தனிப்பான இடங்களை பார்க்கின்ற போது, ஒரு வாரம் விசிட் வந்தவர் 2 வாரமாக்கிக் கொள்கிறார், ஒரு மாதம் வந்தவர் 2 மாதமாக்கிக் கொள்கிறார். போங்கள் திருலங்காவுக்கு, பார்க்க வேண்டிய ஒரு ஊர், ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு ஊர், நிம்மதியாக சிந்திக்க வேண்டிய ஒரு ஊர். நிறைய ஊர்கள் சேர்ந்த முக்கியமான ஒரு நாடு போங்கள் அங்கே என்று சொல்லி அப்படியே இந்த நாட்டுக்கு விசிட் வருகின்ற எத்தனையோ வெளிநாட்டவர்கள் நாம் பார்க்கிறோம். பணத்தை போட்டு அவர்களை சுடலாம் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு பணக்கார வல்லரச நாடுகளில் கூடக்கூடியவர் கூட இந்த நாட்டுக்கு வந்து பல குக்கிராமங்கள், பல ஊர்களுக்கு சென்று இங்கே நிறைய நாட்கள் தங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த நாட்டில் இருந்து கொண்டு இதனுடைய வளங்கள், இதனுடைய நீர்வீழ்ச்சிகள், இதனுடைய பெருமதிகள் விளங்காமல் நாம் இருக்கிறோம் என்றால் கண்ணியமானவர்களே, நாம் தௌபா செய்ய வேண்டும். இந்த நாட்டு வளங்களை நாம் பாதுகாக்கவில்லை என்றால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே அதற்கும் நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, இஸ்லாத்திலே மிக முக்கியமான குறிக்கோள்களில் ஒன்று மகாசிது ஷரியா, ஷரியாவுடைய மிக முக்கியமான குறிக்கோள்ல ஒன்று ஒரு உயிரை பாதுகாப்பது. ஒரு உயிரை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் சூழலை பாதுகாக்க வேண்டும். சூழலை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் சூழல் அசுத்தமாகாமல், உயிர்கொல்லி நோய்கள் பரவாமல், கிருமிகள் பரவாமல், எங்களுடைய கிராமங்கள், பாதைகள், காண்கள், தெருக்கள் இவைகளை சுத்தமாக வைக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அநேகமான பகுதிகளில் வரக்கூடிய ஒரு முறைப்பாடுதான் எங்களுடைய சமுதாயம் அது விதிவிலக்கல்ல. கழிவு பொருட்களை எடுத்துச் செல்லக்கூடிய வாகனங்கள் காலையிலே வருவது வழக்கம். ஆனால் சில இடங்கள் எங்களுடைய சகோதரர்கள் கூட என்ன செய்கிறார்கள் என்றால், உதாரணமாக கோழியோ மாடோ ஏதோ ஒன்று துப்புரவு செய்கிறார்கள், அல்லது அழுக்கான ஒரு அழுக்கான சில பார்சலை வீசப் போகிறார்கள் என்று நினைக்கிறார்கள். உடனே அந்த இரவோடு இரவாக அதை கொண்டு பாதையிலே வைத்து விட்டு வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, காலை வரைக்கும் அரை நாள் இருக்கிறது. அதற்குள்ளே அலை நாய்களும் ஏனைய மிருகங்களும் எல்லா புறங்களுக்கும் எந்தெந்த இடங்களுக்கு அது போகக்கூடாதோ அந்த இடங்களுக்கெல்லாம் அதை கொண்டு சென்று அப்படியே இந்த கிராமங்களை பாதைகளையும் நாசமாக்கின்ற வேலைகளை வாய் பேச முடியாத ஒன்று மரியாத அந்த மிருகங்கள் செய்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட கர்மங்களில் யாரும் ஈடுபட்டு விடக் கூடாது. எனவே அந்த வாகனங்கள் வருகின்ற போது கொஞ்சம் சிரமம்தான், ஆனால் அந்த சிரமத்துக்கெல்லாம் நன்மையை தருவான். அந்த சிரமத்துக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தில் அந்தஸ்தை கூட்டுவான். அந்த வாகனங்கள் வருகின்ற போது அந்த வாகனத்திலே கொண்டு வந்து ஏற்றி விடுகின்ற போது நிச்சயமாக நாம் நன்மையை செய்கின்றோம். அது மாத்திரமல்ல, நாம் சூழலை பாதுகாக்கின்றோம். அது மாத்திரமல்ல, நாம் ஏனையவர்களுக்கும் நல்லதை கற்றுக் கொடுக்கின்றோம். எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்திலே கூடுதலாக கவனப்படுங்கள். கண்ணியமானவர்களே, அடுத்த மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னென்றால், எங்களுடைய கிராமங்கள் தெருக்கள் இவைகளை நாம் எப்படியாவது மாதத்திலே ஒரு நாளாவது சுத்தம் செய்வதற்கு ஒரு நாளை ஒதுக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு அம்சம். எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஹதீஸ், மஸ்ஜித் நபவியை ஒரு தாய் சுத்தம் செய்து கொண்டிருந்தால் திடீரென்று அந்த தாய் மௌத்தானத்துக்கு பின்னால் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்டார்கள், மஸ்ஜித் நபவியை துப்புரவு செய்யக்கூடிய தாயை காணவில்லை, எங்கே அந்த தாய்? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அந்த தாய் அல்லாஹ்விடத்திலே சென்று விட்டார்கள். உடனே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாய்க்காக அவனை பிரார்த்தித்தார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தாயை சுவர்க்கத்திலே உலாய் ஒருவரை நான் என்னுடைய கண்ணால் பார்த்தேன் என்பதாக அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். செய்த வேலை என்ன? பள்ளி உள்ளே இருந்து இரவு பகலாக வணக்கம் செய்யவில்லை, அதிக அதிகமாக தர்மங்கள் கொடுக்கவில்லை. செய்தது மிக முக்கியமான ஒரு பணி, அல்லாஹ்வை சுஜூது செய்ய வரக்கூடிய அல்லாஹ்வுடைய வீட்டை துப்புரவு செய்யக்கூடிய ஒரு தாயாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை பெற்றுக் கொண்டால் மாத்திரமல்ல, சுவர்க்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணுகின்ற அளவுக்கு அந்த தாய் சிறப்பான தாயாக மாறினாள் என்றால், கண்ணியமானவர்களே, நாமும் இந்த பணிகளில் அதிகம் ஈடுபட வேண்டும். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் இந்த உம்மத்துடைய நலவுகளும் கடுதிகளும் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. கெடுதியா நலவாக எடுத்து காட்டப்பட்ட செய்தி, கண்ணியமானவர்களே, பாதையிலே மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய அந்த பொருட்களை அகற்றக்கூடிய பணி நல்ல பணியாக எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. அதை நான் கபூல் செய்து கொண்டேன். பாவமான அழுக்கான காரியமாக பள்ளியிலே ஒரு அழுக்கு இருந்து அதை அசுத்தப்படுத்தாம இருந்த அந்த தீமையை எனக்கு எடுத்து காட்டப்பட்டது, கண்ணியமானவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நான் நிறைய விடயங்களை ஞாபகப்படுத்தினேன். அந்த எல்லா விடயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்த சிரமமாக இருந்தாலும் ஒரு விடயத்தையாவது வாழ்க்கையிலே அமுல்படுத்துங்கள். எங்களுடைய உடம்பை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், வாழக்கூடிய சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக எங்களுடைய உடம்பு மாத்திரமல்ல, எங்களுடைய ஆடை மாத்திரமல்ல, நாங்கள் வாழக்கூடிய ஊரே எங்களுக்கு சாட்சியாக இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, நாம் சொல்லுவதைத்தான் இபாதத்தாக வழங்கியிருக்கிறோம், குர்ஆன் ஓதுவதைத்தான் இபாதத்தாக வழங்கியிருக்கிறோம், ஏத்திகாஃபாக இருப்பது இதைத்தான் நாங்கள் இபாதத்தாக வழங்கியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இபாதத் மிக முக்கியமான ஒரு இபாதத். சுத்தம் என்பதும் ஈமானின் அரைவாசியை பெற்றுத் தருகின்ற மிக முக்கியமான ஒரு இபாதத். எனவே கண்ணியமானவர்களே, இந்த இபாதத்திலே நாம் எல்லோரும் கரிசனை காட்ட வேண்டும். இந்த இபாதத்தை நாம் எல்லோரும் செல்கின்ற போதுதான், எல்லோரும் கடைபிடிக்கின்ற போதுதான் எங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாகும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த நாட்டு வளங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். மழை காலங்களிலே அல்லது ஏனைய காலங்களிலே உங்களுடைய தோட்டம் துறவுகளை அல்லது எங்களுடைய தெருக்களை துப்புரவு செய்கின்ற போது அரசு அதிகாரிகள் பணி வைக்குவது போல, அதே போன்று சிவில் அமைப்புகள் வைத்தியர்கள் அவருடைய சேவைகளை செய்வதை போல, நாமும் அதை ஒரு பார்வையாளராக பார்த்துக் கொண்டிருக்காமல் நாமும் ஒரு பங்காளராக, நாமளும் ஒரு போராளிகளாக அதிலே பங்கெடுத்து இந்த நாட்டை சுத்தப்படுத்துவதில் நாம் ஈடுபட வேண்டும். கண்ணியமானவர்களே, நாட்டை சுத்தப்படுத்தக்கூடிய சுத்தம் செய்யக்கூடியவர்கள் சொல்கின்றார்கள், ஒவ்வொரு நாளும் இந்த அசுத்தங்களை கண்ணை காதை மூடிக்கொண்டு கைகாலுக்கு கவர்களை பண்ணிக்கொண்டு சுத்தம் செய்வதால் நீங்கள் வீசுகின்ற அழுக்கையெல்லாம் அப்புறப்படுத்துவதால் நாங்கள் அசுத்தமாக கொண்டிருக்கிறோம் என்பதாக சுத்தம் செய்யக்கூடிய தொழிலாளிகள் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எனவே இந்த சுத்தத்தை எப்போதும் பேணி நடப்போம். சுத்தத்திலே மிக முக்கியமான ஒரு அம்சம், எங்களை விடவும் இங்கு இருக்கின்ற ஆண்களை விடவும் பெண்கள் தான் சுத்தத்திலே அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள். ஒரு வீட்டுடைய சுத்தத்தை எடுத்து பாருங்கள், வீட்டை கூட்டுவதா இருக்கலாம், வீட்டுடைய முற்றத்தை கூட்டுவதா இருக்கலாம், பிள்ளையுடைய சுத்த விவகாரங்களா இருக்கலாம், வீட்டுடைய பொருட்களுடைய சுத்த விவகாரங்களா இருக்கலாம், பிள்ளை ஊட்டிகள் அல்லது கணவனுடைய ஆடைகளுடைய சுத்த விவகாரமா இருக்கலாம், எல்லா விடயங்களையும் ஒரு தாய் சுத்தப்படுத்துகிறான். கண்ணியமானவர்களே, அந்த தாய் எவ்வளவு சிரமப்படுகிறான். ஒரு குழந்தை சிறு வயதிலிருந்து 7-8 வயது வரைக்கும் அந்த குழந்தையுடைய எல்லா விவகாரங்களையும் அந்த தாய் தான் கவனிக்கிறான். எனவே சுத்தத்தை பேணுகின்ற விடயத்தில் எங்களை விடவும் தாய்மார்கள் அதிக அக்கறை காட்டுகின்றார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாமும் அந்த சுத்தம் செய்வதிலே பங்காளிகளாக இருப்போம். நாமும் வாழக்கூடிய இடங்களை, நாம் பயணம் செய்யக்கூடிய தெருக்களை, சொல்லக்கூடிய மஸ்ஜிதுகளை, அதே போன்று நாம் எதனூடாக பிரயோஜனத்தை அடைந்து கொண்டிருக்கிறோமோ எல்லா அந்த அம்சங்களிலும் சுத்தமாக இருப்போம். கண்ணியமானவர்களே, சுத்தத்தை பேணுகின்ற போது அல்லாஹ் நிச்சயமாக நாளைய மறுமையில் எங்களுக்கு நிறைய நன்மைகளை தருவான். ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு ஹுத்பாவை நிறைவே கொள்கிறேன். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், கத மாத கௌமுன் வமா மாதத் ஃலாயிலஹும். ஒரு சமுதாயம் மௌத்து, ஆனா அவங்க செஞ்ச நல்ல செயல் மௌத்தாக இல்லை. எங்களை விட்டு நிறைய மக்கள் மௌத்தாகிட்டார்கள். இதற்கு முன்னால் உள்ள பள்ளிக்கு அஸ்திவாரம் போட்ட எத்தனையோ மக்கள் கபிரில் வாழுகின்றார்கள். ஆனால் அவர்கள் போட்ட அஸ்திவாரம் இந்த மிகப்பெரிய ஒரு பள்ளியாக மாறியிருக்கிறது. எனவே அவர்கள் தான் மௌத்து, அவர்கள் செய்த நல்ல செயல்கள் மௌத்தாக இல்ல. ஒவ்வொரு நாளும் அவருடைய கபருக்கு போய் கொண்டிருக்குது. கண்ணியமானவர்களே, நாங்க பிறந்து பார்க்கிறோம், சொல்வதற்கு அழகான ஒரு மஸ்ஜித் இருக்குது. நாங்க பிறந்து பார்க்கிறோம், படிப்பதற்கு அழகான ஒரு பாடசாலை இருக்குது. நாங்க பிறந்து பார்க்கிறோம், பயணம் செய்வதற்கு அழகான ஒரு தெரு இருக்குது. எங்கட வாப்பா அம்மா கட்டி போடல, ஏதோ ஒரு சமுதாய நன்மைக்கு இந்த உலகத்திலே செய்து விட்டு போனார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாங்களும் நன்மைக்காக வேண்டி நல்ல கருமங்களை விதைத்து விட்டு செய்துவிட்டு உற்பத்தியாக்கி விட்டு போவோம். நிச்சயமாக எங்களுடைய கபருக்கு அது வரும். அப்படி எங்களால் செய்ய முடியவில்லையா, எங்களோட முன்னோர்கள் பெற்றுத்தந்த அந்த சலுகைகளை, அந்த வளங்களை, அந்த நியமத்துக்களை பாதுகாப்போம். பாதுகாத்து விட்டாவது செல்வோம், அதை எடுத்து விட்டு செல்லாமல், இருக்கின்ற நியமத்தையும் இல்லாமலாக்கி போட்டு செல்லாமல், அந்த நியமத்தை பாதுகாக்கின்றவர்களாக, அந்த நியமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய இருப்போம். நிச்சயமாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதை போன்று, நாங்கள் தந்த நியமத்துக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் அந்த நியமத்தை, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாப்பேன் என்று சொல்லவில்லை, அந்த நியமத்தை அதிகரித்து தருவேன். அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் தொழுதோம் ஒரு சின்ன பள்ளியிலே, அல்லாஹ் இந்த நியமத்தை அதிகரித்து தந்திருக்கிறான். நாங்கள் பயணம் செய்தோம் ஒரு தெருவிலே, ஆனால் இன்று எத்தனை தெரு, அது வேகமாக வாகனம் செலுத்துவதற்கு ஒரு தெரு, பயணத்துறை நெருக்கடிகள் குறைக்கப்படுகிறது. அல்லாஹ் நியமத்தை விசாலமாக்கி தந்திருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, இந்த நியமத்துக்கு நன்றி உள்ளவர்களாக நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாப்பதற்காக வேண்டிய கண்ணியமானவர்கள் எப்போது சுத்தத்தை பண்ணிக்கொள்வோம். அதே போன்று வாழுகின்ற கிராமம், வாழுகின்ற ஊரில் இருக்கக்கூடிய பள்ளி வாயில், மதரசாக்கள், பாடசாலைகள், தெருக்கள் எல்லாவற்றையும் சுத்தமாக வைத்து அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொள்வோம். வல்லமன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த தாயிகளாக, மிகச்சிறந்த சுத்தவாளிகளாக, பரிசுத்தவான்களாக அல்லாஹ்வும் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ்வும் அனைவரையும் உனக்கு பொருத்தமானவர்களாக்கிக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய அகமும் எங்களுடைய புறமும் எங்களுடைய உள்ளும் வெளியும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் சுத்தமாக இருக்கக்கூடியதாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், நாளைய மறுமையில் எங்களுடைய உள்ளங்களை எல்லாம் கல்பும் சலீமாக, இரேச்சமான உள்ளமாக, பொறாமைகள் இல்லாத உள்ளமாக, எங்களுடைய உள்ளத்தை நாளைய மறுமையில சுவர்க்கத்துக்குரிய உள்ளமாக கபூல் செய்துவாயாக. யா அல்லாஹ், இந்த ஊரிலே பரக்கத்தை ஏற்படுத்திடுவாயாக. யா அல்லாஹ் அந்த ஊரில் அதிகமாக நியமத்தை கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அறிஞர்களை பாதுகாத்துடுவாயாக, கல்விமான்களை பாதுகாத்துடுவாயாக, தனவந்தர்களை பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ் இந்த ஊருக்கு அதிகமான பரக்கத்தை கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ் தக்கராத்துரிய சந்தர்ப்பத்தில் இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட புரியக்கூடிய பாக்கி தந்துருவாயாக. யா அல்லாஹ் எங்களோட துவாக்களை தரிப்பை கொடுப்பை கொண்டு கபு செஞ்சு கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் வ ஆஸ்ர தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
குல்லில் கௌனி வ குல் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.